ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பெண் பிள்ளையினுடைய வாக்கியங்கள் அழகா பகவானுக்கு அலங்காரம் பண்ற மாதிரியான வாக்கியங்கள். எப்படி குழந்தைகளை விதவிதமா பாதாதிகேசம் அலங்காரம் பண்ணி எல்லாரும் ரசிப்போமோ அதுபோல பெண் பிள்ளையினுடைய 81 வாக்கியங்களையும் சரியா ஒவ்வொரு ஆபரணமாக பண்ணி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி 81 விதமான ஆசனங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். 81 விதமான புஷ்பங்களை கொண்டு ராமானுஜருக்கு பண்ண அர்ச்சனை அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண் பிள்ளை வாக்கியங்கள் நிஜமாவே நம்முடைய சந்ததிக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். நம்ம ஆயுசுக்கும் இது பெரிய பொக்கிஷம் தான். பெண் பிள்ளை அழகா ஒவ்வொரு வாக்கியமா சொல்லிட்டு வரா. நேற்று சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே அப்படின்னு. அடுத்த வாக்கியமும் அழகா அந்த ஆளவந்தார் அவர் சம்பந்தப்பட்ட வாக்கியம்தான். ஆரியனை தெரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. ஆச்சரியமான ஒரு சிஷ்யன், சிஷ்யன் சிஷ்ய லட்சணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, குரு லட்சணம் அப்படின்னு இருக்கு. குரு லட்சணம் உள்ளவர்களை பிடிச்சிட்டோம்னா சிஷ்ய லட்சணம் தானா சித்திச்சிடும். சிஷ்ய லட்சணம் வந்துடுத்து அப்படின்னா குரு புரிஞ்சிடும், குருவை என்ன புரிஞ்சுக்க முடியும். ஆனா பக்குவம் இல்லைனாலும் கூட சத்குரு அழகா பக்குவப்படுத்துறார். அப்படிதான் ஸ்ரீ மதுர கவி ஆழ்வார் சொல்றார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். குரு ஒவ்வொரு விதத்துல நம்மள தட்டி 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 சரி பண்றார். எப்படி ஒரு சிற்பி ஒரு பாறாங்கல்ல அழகா சிற்பமா செதுக்கிறானோ, சிலை செதுக்கக்கூடிய ஒரு கல்ல சிலையாக எப்படி மாற்றானோ அது போல சத்குரு ஒவ்வொரு விஷயத்திலையா நம்மள தட்டி 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 சரி பண்றார். எப்படி ஒரு தங்க கட்டிய பொற்கொல்லன் அழகா அதை நீட்டி மடக்கி வெட்டி அடிச்சு ஜோரான ஒரு ஆபரணமாக செயினாகவோ மோதிரமாகவோ மூக்குத்தியாகவோ அதை உண்டாக்குறான் இல்லையா, அது போலே சத்குருவானவர் இந்த ஜென்மாவில நம்மள ஒரு ஆபரணமா ஆக்கி பகவானுடைய திருமேனியில நம்மள அழகா சாத்திடுறார். அது நமக்கு புரியறது கிடையாது. பெண் பிள்ளை அதை புரிஞ்சுண்டு அழகா பேசுறா. தெய்வாரி ஆண்டான் அப்படின்னு அவருடைய பெயர். சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தர். சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் ரொம்ப பெரியவா, ரொம்ப விசேஷமான ஆச்சாரிய புருஷாலாம் உண்டு. தியானத்திலேயே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம். அந்த நாத யாமுன அப்படின்னு சொல்லும்போது யாமுனன்றது யாமுனாச்சாரியன்ற ஆளவந்தார். ஆச்சரியமா நாதமுனிகளுடைய பேரன் தான் ஸ்ரீ ஆளவந்தார். அந்த ஆளவந்தார் நடமினோன் நமருளுள்ளீர் அப்படின்னு அரையர் சேவையில பிரபந்தம் அவர் சொல்ல சொல்ல அழகா படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காணும் நடமினோன் நமருளுள்ளீர் நடமினோன் நடமினோ அப்படின்னு சொன்னவொடனே அழகா பெருமாளுடைய நியமனம்னு சொல்லி அனந்தபுரம் போற போன வாக்கியம் அதானே, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே. அழகா அவர் கிளம்புறார். அப்ப எல்லாரும் கிளம்புறாளாம். சுவாமி ஆளவந்தார் கூட ஆளவந்தாரு சிஷ்யர்கள் எல்லாருமே கிளம்பிட்டா. ஏன்னா ஆச்சாரிய புருஷார்களோட திவ்ய தேசம் சேவிக்கும் பொழுது அற்புதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். ஆச்சாரிய புருஷாரோட போகும்பொழுது நம்மளால அந்த தெய்வீகத்தை உணர முடியும். நம்ம சாதாரணமா போனோம்னா டி கோவில் போவோம், பார்ப்போம், ஆரத்தி காட்டணும்னா கை கூப்பிப்போம், துளசி தீர்த்தம் கொடுப்பா, பிரசாதம் கொடுப்பா, வாங்கிட்டு வருவோம். ஆனா மனசுல எவ்வளவு தூரம் அந்த மூர்த்தி நிற்கும் அப்படின்னு பார்த்தா தெரியல. அதே பாகவதா ஆச்சாரிய புருஷா இவர்களோட போனோம்னா அவ ஒவ்வொரு அங்குலம் அங்குலமா கோவிலை ரசிப்பா. ஏன்னா கோவில பாக்குறதுக்கு பல கோடி விஷயங்கள் இருக்கு, பல அற்புதமான சம்பவங்கள் ஒவ்வொரு கோவில்லையுமே நடந்திருக்கு. ஆச்சாரிய புருஷர்களோட போகும்பொழுது அந்த அனுபவத்தினுடைய ஒரு துளி நமக்கு கிடைச்சிடும். ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு பகவான் நமக்கு விசேஷமான கிருபையெல்லாம் பண்ணி காட்டுவான். அந்த மாதிரி ஆளவந்தார் திருவனந்தபுரம் கிளம்புறார் அப்படின்ன உடனேயே எல்லாரும் கிளம்புறார். அப்ப ஆளவந்தார் பார்க்கிறார், எல்லாரும் கிளம்பியாச்சுன்னா மடத்தை யார் பார்த்துப்பா? மடத்திலேருந்து நித்தியம் ஸ்ரீரங்கநாத கைங்கரியம் எல்லாம் உண்டே, ரங்கன் எல்லாம் பார்த்துக்கணுமே. இப்படி எல்லாரும் கிளம்பிட்டா என்ன பண்றதுன்னு பார்த்தார். அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் கிளம்பி ரெடியா நிக்கிறார், ஒருத்தர் பாக்கி இல்லாமல். அப்ப சுவாமி ஆள வந்தார் பார்த்தார், தெய்வாரி ஆண்டான். அவரை பார்த்தார், அப்பா நீங்க இருந்துட்டு மடத்தை பார்த்துக்கோ, நித்தியம் ரங்கநாத கைங்கரியம் என்ன உண்டோ பார்த்துக்கோ, நான் இல்லாம என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ எல்லாம் நீ பாத்துக்கணும், இல்லைனா கூட எல்லாம் கிளீனா நடக்கணும், நான் இல்லாத குறை தீர நீ இங்கே இரு, அவ்வளவு நம்பிக்கையா. தான் இந்த இடத்தை விட்டு கிளம்பினா கூட தெய்வாரி ஆண்டான் கைங்கரியத்தை ஒழுங்கா பண்ணுவார், மடத்தை பார்த்துப்பார். அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா பொறுப்பா. தெய்வாரி ஆண்டானுக்கு மனசு ஒத்துக்கவே இல்லை, என்ன ஸ்ரீரங்கம் வசதி தான், மடம் வசதி தான், ஆனாலும் ஆச்சாரியனை பிரிஞ்ச பிறகு என்ன பெரிய ஸ்ரீரங்கம், என்ன பெரிய ரங்கராஜன், என்ன பெரிய கைங்கரியம்னு தோணி போயிடுத்தான். கூறத்தாழ்வான் அப்படிதானே, அவன் வேண்டாம் அப்படின்றாரணும். ராமானுஜர் சம்பந்தப்பட்டவா ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு உடனேயே கூறத்தாழ்வான் அப்படிப்பட்ட ரங்கராஜன் எனக்கு வேண்டாம்னுட்டாரோன்னு ஒதுங்கிடுறாரோன்னு. அந்த அதுதானே நம்முடைய ஆத்மாவுக்கு அடையாளம். ஆஞ்சநேயமூர்த்தி நீ யார் அப்படின்னு ராவணன் கேட்கிறான். தாசோகம் கோசலேந்திரஸ்ய, நான் ராமதாசன் அப்படின்னு தானே சொல்ற. அதுதானே ஆத்மாவுக்கான அடையாளம். அந்த மாதிரி ஆச்சாரியனை விட்டுட்டு என்ன தெரிக்கிறது சுகம் அப்படின்னு கோபம் இருந்தாலும் ஆச்சாரியனுடைய வார்த்தைய மீற முடியலையா. சரின்னு வேற வழி இல்லாம இருந்துட்டார். ஆள வந்தார் அனந்தபுரம் போயிட்டார். அங்க ஆள வந்தார் அனந்தபுரத்துல இருக்கார். இவர் அந்த பக்கம் போனதுல இருந்தே இவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறார், ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறார். நாளுக்கு நாள் உடம்பு இழைச்சு விழுத்து போய் பலகீனமாகிறார். உடனேயே மடத்தோட சிஷ்யர்கள் சம்சாரிகள் பல பேர் பார்த்தியா, அவெல்லாம் ஆள வந்தாருன்னா கூட டெய்லி மடத்துல கோஷ்டி சேவிக்கிறது இதுக்கெல்லாம் வந்துட்டு இருப்பா. அவ பார்த்தா இந்த தெய்வாரி ஆண்டான் ரொம்ப பலகீனமாகிறார், விழிஞ்சு போறார், உடம்பெல்லாம் வெளுப்பு வந்துடுறது, ரொம்ப அனிமிக்கா இருக்கார், வீக்கா இருக்காருன்னு சொல்லி வைத்தியர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவரை பார்க்கிறார். வைத்தியர்கள் எல்லாம் பிடிச்சு பார்த்தா இவருடைய சரீரத்துல ரோகம்ன்றது ஒண்ணுமே இல்லை, இவர் மனசுல ஒரு வாட்டம், அந்த துக்கம், அந்த தாளாமை, ஏதோ ஒன்ன தெரிஞ்ச ஒரு பிரிவு துயர் தான் இவரை இந்த மாதிரி உருக்கிறதே ஒழிய சரீரத்திலே வியாதி இல்லை, இது மனோவியாதி தான் அப்படின்னு. அப்ப சிஷ்யாலாம் கேட்கிற ஆளுடத்துல உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க, ஆளவந்தார் என்ன நினைச்சு பண்ணுவாரோ அது மாதிரி நாங்களும் பண்ணித்தரோம் சொல்லுங்க. ஆரியனை ஆச்சாரியனை பிரிஞ்சதை தவிர வேற ஏதான ஒரு துக்கம் உண்டு? ஆச்சாரியனை ஆரியன் அப்படின்னு சொல்லுவான். ஆரியன் அப்படின்ற பதத்துக்கு உத்தமமானவன் அப்படின்னு அர்த்தம். உத்தமன் ஜென்டில்மேன் சொல்றோம் இல்லையா, பகவான் ராமனை வர்ணிக்கும் பொழுது ஆரியன் அப்படின்னு சொல்றார். ஆரியன் அப்படின்னா நார்த் இந்தியாக்காரன் இந்த சவுத்துல சொல்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஆரியன் திராவிடன்ற அர்த்தமே வேற. திரமிட தேசத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவன் திரமிடன், அதனால அவனை திராவிடன் ஆக்கிட்டா. திரமிட தேசம் அந்த பக்கம் இருக்கிறவன் ஆரியன் இப்படிதான் சொல்றோம். ஆரியன்னா சரியா உத்தமமான குணங்கள், இவர்கள் தான் அப்படி பிரிச்சு விட்டா. திரமிட தேசம் இந்த பக்கம் இருக்கவெல்லாம் அப்படி மாத்திட்டான். ஆனா திரமிட தேசம் உண்டு, இந்த பக்கம் திரமிடர்கள்னு சொல்லுவாங்க. அதனால ஆரியர்கள்னா அவ தனி வடக்குல வடக்கத்திக்காரா, திரமிடர்கள்னா சர்க்கத்திக்காரர்கள் அர்த்தம் கிடையாது. ஆரியன்னா உத்தமமான குணம் உடையவன், உத்தமமானவன், உத்தமன் அப்படின்னு அர்த்தம், ஜென்டில்மேன். ஆச்சாரியனையும் ஆரியன்னு சொல்லுவான். ஆரியனை பிரிஞ்ச ஒரு துக்கம் தானே ஒழிய வேறொன்னும் இல்லை அப்படின்னு. சரி, அவாசன் அவர் தான் வந்துருவாரு. சுவாமி ஆளவந்தார் ஒன்னும் திருவனந்தபுரத்திலேயே செட்டிலாக போகலையே, எப்படியும் ஸ்ரீரங்கம் தானே வரப்போறார் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நாள் ஆக 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 இவருக்கு உடம்பு இன்னும் பலகீனம் ஆயிடுறது, படுத்த படுக்கை ஆயிடுற. அப்ப வைத்தியர் சொல்லிட்டார், இவர் இப்படியே விட்டுட்டு இருந்தா கொஞ்ச நாள் மேல தாங்காது, இவர் சீக்கிரம் நீங்க திருவனந்தபுரம் ஆளவந்தாரிடத்துல அழிச்சுட்டு போயிடுங்கோ அப்படின்னுட்டா. அப்படி ஒரு ஆச்சாரிய விரகம், அந்த குரு மேல அப்படி ஒரு பரிதவிப்பு, எப்படி அம்மா இல்லாத ஒரு குழந்தை பரிதவிக்குமோ அது போல. முதல் முதல்ல குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா குழந்தை அம்மா கிட்ட சொல்லி வாசல்லையே நில்லு, நான் வந்தோன்னு ரேஷன் போய்டுன்னு சொல்லும், அம்மா வாசல்லையே நிக்கிறேன். அப்படி அந்த குழந்தை அம்மாவை பிரிஞ்சா எப்படி பரிதவிக்குமோ அது போல. சில சமயங்கள்ல அம்மாக்கள் குழந்தைகளை பிரிய மாட்டா, என்ன பண்ணுவோம், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வாசல்லையே உட்காந்து அழுதுன்னா என்ன பண்றது, ஒழுங்கா பாத்துக்கலாம் என்ன பண்றது, வாசல்லையே உட்காந்து. அது போல அஜாத பட்சம் இவமாதரம் ககாகா சந்தியம் யதாவசதரா சுதார்த்தாக. ரொம்ப அழகா விருத்ராசுரன் சொல்றார், ஒரு குஞ்சு பறவை தாய் பறவைக்காக எங்கிறா போலே, ஆச்சரியமா ஒரு கண்ணு குட்டி தாய் மாட்டுக்காக எங்கிறா போலே அப்படின்ற. அந்த மாதிரி ஒரு பிரிவுல ரொம்ப பலகீனமானதுனால சரின்னு சொல்லி ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணி ஆளவந்தோட கேட்கல சமயம் இல்லை, அழகா ஒரு பல்லக்கில் வச்சு திருவனந்தபுரம் அழிச்சுட்டு போறார்கள். இப்படி ஆச்சாரியனை பிரிஞ்ச ஒரு துக்கம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப ஆளவந்தார தன் உயிரை காட்டிலும் இனிமையானதாக வச்சிருந்திருக்கார். என் உயிர் அப்படின்றோம் இல்லையா, அதுபோல ஆச்சாரியனிடத்துல இப்படி ஒரு பக்தி இந்த தெய்வாரி ஆண்டானுக்கு. அதத்தான் பெண் பிள்ளை சொல்றா, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. எத்தனையோ பேர் ஆச்சாரர்களோட இருப்போம், ஆச்சாரில் பிரிவோம், ஆனா இது போல ஒரு குழந்தை மாதிரி கேவி கேவி அழுதுண்டு ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாம இப்படி ஒரு துன்பம் தாழாதபடி யாரும் இல்லையே அப்படின்றார். இந்த தெய்வாரி ஆண்டானை அழிச்சுட்டு போறான். ஐஷன்ட்டு போயிட்டு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா போக போக என்னுடைய குரு ஆளவந்தார பார்க்க போறேன்னு நினைச்சு நினைச்சு மனசுல ஒரு குஷியிலேயே உடம்பு பலமாகிறது. ஒரு சிதியில அழகா நன்னாவே உடம்புல பலம் வந்துடுத்து. அதே சந்தர்ப்பத்துல ஆச்சரியமா சுவாமி ஆளவந்தார் திருவனந்தபுரத்துல இருக்கார். திருவனந்தபுரம் டக்குன்னு அவருக்கு வந்து தை மாசத்துல இருக்கார் ஆளவந்தார். தை மாசம் குரு புஷ்ய யோகம், அன்னைக்குதான் குருகை காவலப்பன் அப்படின்ற ஒரு மகாத்மா நாதமுனிகளுடைய சிஷ்யர், நாதமுனியுடைய முக்கியமான சிஷ்யர்கள் உய்யக்கொண்டார் குருகை காவலப்பன். உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் தான் மணக்கால் நம்பிகள். மணக்கால் நம்பிகள் தான் ஆளவந்தார சம்பிரதாயத்துக்கு கூட்டிட்டு வந்தார். இன்னொரு சிஷ்யர் தான் குருகை காவலப்பன். அந்த குருகை காவலப்பன் யோக ரகசியம் தெரிஞ்சிருந்த ஒரு மகாத்மா. யோக ரகசியம் அப்படின்னா ஹயத்துக்குள்ளேயே பகவானை பார்த்து அனுபவிச்சு அந்த அந்தரியாமி பகவானை பூஜை பண்ணி அனுபவிக்கிறது பேர் யோக ரகசியம்னு பெயர். துருவன் பண்ணா இல்லையா மானசீக பூஜை அப்படின்னு சொல்லுவான், துருவன் அப்படிதான் பண்ணான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. இன்னைக்கும் எத்தனையோ மகாத்மாக்கள் அப்படி பண்றது உண்டு. வைஷ்ணவ சித்தாந்தத்துல அந்த குருகை காவலப்பன் அவ்வளவழகா அந்த யோக ரகசியத்தை பண்ணிட்டு இருந்தார். ஆளவந்தார் இந்த திருவனந்தபுரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல குருகை காவலப்பனை சேவிக்க போறார். அப்ப அவர் சொல்றார், தை மாசம் குரு புஷ்ய யோகத்துக்கு வா, கட்டாயம் சொல்லி தரேன் அப்படின்றார். அழகாக ஆளவந்தார் திருவனந்தபுரம் பத்மநாபர் கூப்பிடுறாருன்னு போயிட்டாரா, அங்க போனா கரெக்டா தை மாசம் குரு புஷ்ய யோகம் வந்துடுத்து. ஆளவந்தாருக்கு ஞாபகமே இல்லை. வைஷ்ணவ சித்தாந்தத்துல பெரிய மாற்றங்கள் எல்லாம் உண்டு பண்ணது யாருன்னா பத்மநாபர் தான். சரியா கெடுத்தார் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆளவந்தார் பாக்குற, அடடா இன்னைக்கு குரு புஷ்ய யோகமா இருக்கே, ஐயோ அவர் இன்னைக்கு வர சொன்னாரே போகலையே, அடடா ஒரு புஷ்ப கவிமானம் இருந்தா தேவலையே அப்படின்னு நினைச்சார். நிஜமாவே மகாத்மாக்களுக்குள்ள இருந்தா பிளைட் இருக்கணும். எனக்கு இப்பயுமே திருவனந்தபுரத்துக்கு பிளைட்ல போய் இறங்கினாலோ ஏறினாலோ ஐயோ ஆளவந்தார் பிளைட்ல இருந்தா போய் பார்த்துருப்பேன்னு சொன்னாரு. ஒவ்வொரு தடவையும் நான் நினைச்சுப்பேன், எப்ப திருவனந்தபுரம் ஃபிளைட் ஏறினாலோ இறங்கினாலோ ஆளவந்தார் ஞாபகம் தான் வரும். ஆளவந்தார் அப்படியே எனக்கு புஷ்பக விமானம் இல்லாம போயிடுத்து. ராவணன் கிட்ட ஒரு புஷ்பக விமானம் இருந்தது, ராமன் அதுல உட்கார்ந்துட்டு தானே அயோத்தியாவுக்கு வந்தா திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது. அன்னைக்கு மட்டும் புஷ்பக விமானம் இருந்திருந்தா ஆளவந்தார் நேர குறுகை காவலப்பனை பார்க்க வந்திருப்பார். ஆச்சரியமா அந்த யோக ரகசியம்ன்ற விஷயம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் வரத்துக்குள்ள குறுகை காவலப்பன் பரமபதிச்சுட்டார். அதோட வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இந்த யோக ரகசியமே கிடைக்காம போயிடுது. அப்ப பத்மநாபர் கெடுத்தார்னு தானே சொல்லணும். அது இது வேண்டாம்னு பெருமாள் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா. ஒரு கால் அந்த யோக ரகசியம் கிடைச்சிருந்தா எத்தனையோ ஆச்சாரிய புருஷா அவா மட்டும் ஹிருதயத்துக்குள்ள தியானம் பண்ணிட்டு மற்ற ஜனங்களுடைய சிந்தனையே இல்லாம இருந்திருப்பாளா இருந்திருக்கும். அதனாலதான் ஆள பத்மநாபன் அது வேண்டாம், எல்லாரும் அனுபவிக்கும்படியான விஷயங்கள் மட்டுமே போதும்னு தீர்மானம் பண்ணி கெடுத்தான். சரி பரவாயில்ல இருந்தாலும் சொல்லி களம்பரார் சுவாமி ஆள வந்தார் திருவனந்தபுரத்திலேருந்து. அதுக்குள்ள இவர் வேகமா வந்துட்டார். திருவனந்தபுரம் பக்கத்துல வர வர என்னுடைய ஆச்சாரியனை பார்க்க போறேன், என்னுடைய ஆளவந்தாரை பார்க்க போறேன்னு சொல்லி உடம்புல தெம்பு வந்து பல்லக்குல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார். ஆளவந்தார் பத்மநாபரை நிறைய நாள் இருந்து சேவிச்சுட்டு பத்மநாபரே கிளம்புறேன், திரும்பி எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறோ எப்ப தேவரி உத்தரவு கொடுக்கிறாரோ அப்ப அனந்தபுரம் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாசனம் சேவிச்சுண்டு கிளம்புற நடமினோ நமர்கள் உள்ளீர். அது அடியே எப்பவுமே திருவனந்தபுரத்தை கிளம்பினாலும் இந்த பாசனங்கள் தானா வந்துடும். உள்ள நுழையும் பொழுது இந்த அனந்தபுர மகாத்மியம் ஒவ்வொரு பிரிவாலும் ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கு அழகா பேசியிருக்கா. அதுவும் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன அப்படி ரொம்ப அழகா சொல்றார். ஊரும் புல் கொடியும் மக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் அப்படின்னு சொல்றான்னு ஆளவந்தா அந்த பாசுர பலத்தை நினைச்சுண்டு அழகா அனந்தபுரத்தை விட்டு அப்படி கிளம்பி வர பத்மநாபர் நன்னா சேவிச்சுட்டு 18 அடி பெருமாள் 3 வாசல். ஆனா கடைசி வரைக்கும் பத்மநாபருடைய திருமுக மண்டலத்தை பார்க்கவே இல்லை ஆளவந்தா. பத்மநாபனுடைய கழுத்து வரைக்கும் பார்த்துட்டே அப்பா இந்த அழகை என்னால தாங்க முடியல, என்னால பத்மநாபனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்க முடியாதுன்னு கிளம்பி வந்துட்டாராம். அழகா அவர் கிளம்பி திருவனந்தபுரத்தை விட்டு வெள்ள வரவும் திருவனந்தபுரத்து எல்லையில தெய்வாரி ஆண்டான் நுழையவும் நேரம் சரியா இருக்கு. சரியா அவர் ரெண்டு பேரும் மீட் பண்ண இடம் கரைமனை ஆற்றங்கரை அப்படின்னு சொல்ல இன்னைக்கு வந்து திருவனந்தபுரத்துல கரமனா அப்படின்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு பேர கரமனான்னு சொல்லுவோம். அந்த கரைமனை ஆற்றங்கரையில தான் ஜோரம் ரெண்டு பேரும் மீட் பண்றா. தூரத்துல ஆளவந்தார பார்த்தவொடனே தெய்வாரி ஆண்டார் இந்த அம்மாவை பார்த்த குழந்தை அப்படி ஒரு துள்ளு துள்ளு ஓடி வரும் தெரியுமா. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் கட்டி போட்டிருப்பா, பசுமாடை பார்த்தோன்னு அதை கழட்டி விட்டவொடனே அந்த வாழை தூக்கிண்டு 4 கால் பாய்ச்சல்ல அது ஒரு ஆட்டம் ஆடிண்டு வரும். கரெக்டா ஸ்கூல்லேருந்து வெளில வர குழந்தைகளும் அம்மா கிட்ட அவிழ்த்து விட்ட கண்ணுக்குட்டிகளும் ஓடி வரத பார்த்தா அந்த உற்சாகம் ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படிதான் தெரியாது, அந்த வாத்சல்யம் அந்த வாஞ்சை அது எல்லா ஜீவராசிகளுக்குமே. அது நாய்க்குட்டியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அம்மா கிட்ட போகிறது அப்படின்னா அது எங்கிருந்தோ ஒரு துள்ளல் ஒரு இந்த குழந்தைகள்லாம் பாக்கணும் பல்ல கடிச்சு ஈன ஒரு கையை குவிச்சு குமிச்சுண்டு அழகா துள்ளி குதிச்சு ஓடி வரும். அது போலே ஆளவந்தார பார்த்துண்டு தெய்வாரி ஆண்டான் வேகமா வர வந்தவர் ஜம்மனு ஆளவந்தார் திருவடிகள்ல சாஷ்டாங்கமா விழுந்து தண்டம் சமர்ப்பிக்கிறார், சேவிக்கிறார், நமஸ்காரம் பண்றார். அப்படியே ஆளவந்தார் பார்த்தார், கூடவே மற்ற சிஷ்யர்கள் பின்னாடியே ஓடி வந்தார். ஆளவந்தாரோட கூட போன சிஷ்யர்கள்லாம் ஆஹா வந்துட்டாரே அப்படின்னு பாக்குறார். ஆளவந்தார் முகத்துல எக்ஸ்பிரஷனே இல்லை. அழகா கேட்கிறாரு யார் இவர் அப்படின்னு பதறிட்டா. அத்தனை பேரும் தெய்வாரி ஆண்டா ரொம்ப அத்தியந்த பிரியமான ஒரு சிஷ்யன், அவரை பார்த்து யார் இவன் ஆளவந்தார் கேட்டார்னா. அப்ப உடனே தெய்வாரி ஆண்டான் கூட வந்தவர்கள் ஆளவந்தான் கூட நிக்கிற சிஷ்யா சுவாமி என்ன தேவ இப்படி கேட்டுட்டே உம்முடைய சிஷ்யர் தெய்வாரி ஆண்டான். ஓ அவரா, ராமன் சர்வசக்தன் சர்வஜன் சர்வகுண சம்பன்னன் சுதந்திரன், அதனால ராமன் வச்ச இடத்துல பரதன் அப்படியே 14 வருஷம் இருந்தான், அங்க இங்க போகல. நான் ராமன் இல்ல போல இருக்கு, எனக்கு அந்த சுவாதந்திரியம் இல்ல போல இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு குணபூர்த்தி இல்ல போல இருக்கு, அதனாலே இவர் தன் இஷ்டப்படி தானே என் வார்த்தையை மீறி வந்தாரோ அப்படின்னு பதறிட்டார் தெய்வாரி ஆண்டான். என்னடா இது, யார் இவர்னு கேட்டபொழுதே பாதி உசுறு போயிடுச்சு. இதுல வேற இந்த மாதிரி கேட்டவொடனே ஸ்வரூப ஹானி வந்துடுச்சு. ஸ்வரூபம்னா ஆத்மாவுடையது. இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் எது அப்படின்னா குரு இட்ட வழக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த குரு இட்ட வழக்கா இருந்தா அது அப்படியே இந்த கௌஸ்துபமணி ஆக்கி பெருமாள் இடத்துல கொடுத்து பத்திரமா வச்சுக்கோப்பா அப்படின்னு ஒப்படைச்சிருவாளாம். எப்படி ஒரு ஸ்திரீய அப்பா அம்மா பத்தி பத்தி வளர்த்துட்டு அழகா கல்யாணத்தின் பொழுது கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து இனிமேல் இவள் உன்னுடைய சொத்துன்னு கொடுக்கிறாளோ அது போல சத்குரு என்ன பண்றாரா, சிஷ்யால் எல்லாம் பத்திரமா ஜாகிரதப்படுத்தி வச்சு பகவானுக்கு தானம் கொடுத்துடுறார். கன்னிகாதானம் போல பிரபு இது உன்னுடைய சொத்து, நீ வச்சு ஆனந்தமா அனுபவின்னு அவரவர்களுடைய அந்த பக்தி பாவத்துக்கு தகுந்தா போலே பத்மநாபன் இடத்திலேயோ ரங்கநாதன் இடத்திலேயோ விட்டலன் இடத்திலேயோ குருவாயூரப்பன் இடத்திலேயோ உடுப்பி கிருஷ்ணன் இடத்திலேயோ பாங்கிய பிகாரியின் இடத்திலேயோ பார்த்தசாரன் அவாவாளுடைய பக்திக்கு தகுந்தா போலே அவர்கள் எந்த மூர்த்தி அனுபவிக்க முடியுமோ அந்த மூர்த்தியின் இடத்துல அவர்களை அப்படி ஒப்படைக்கிறாள். அவாவுடைய பக்தி எப்படி பண்ண அந்த பாவத்தையும் கொடுக்கிறாள். வாத்சல்ய பாவம் மாதுரிய பாவம் அந்த பாவத்தையும் கொடுத்து பெருமாள் திருவடிகளில் சேர்த்திக்கிறாள். அதனால ஆள வந்தார் அப்படி சொன்ன உடனே பயந்து போயிட்டாராம் தெய்வாரி ஆண்டான். ஸ்வரூபஹானி வந்துடுத்து, ஸ்வரூபத்துக்கு குற்றம் வந்துடுத்து, அவசரப்பட்டுட்டேனே. நம்மளெல்லாம் யாராவது இப்படி பார்க்க வந்தா எவ்வளவு பெருமை பீத்திப்போம். அவளுக்கு என்ன பிரிஞ்சு இருக்கவே முடியலையா, என்ன பார்க்க வந்துட்டா அப்படின்னு உடனே அழுது அவளை கட்டி பிடிச்சிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஆயிரம் தடவை விளவாகிட்டா சொல்லிட்டு இருப்போம். இந்த குழந்தைகள்லாம் நம்மளை பார்த்து உங்களை தேடிட்டே இருந்தேன்னு சொல்லியாச்சுன்னா போதும், அவ்வளவுதான், 100,000 தடவை புலம்பிட்டு இருப்போம். சத்குரு கல்லு, அது அசராதே அசராது, உள்ளுக்குள்ள ஈரம் ஆனா வெள்ள தெரியாது. பெரிய கல்லு மாதிரிதான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜீவனை பக்குவப்படுத்தணும் அவ்வளவுதான். இந்த ஜீவன் மேல வெறுப்போ கோபமோ எதுவுமே இல்லை. ஆனா பக்குவம்னா பக்குவம் அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஏதானோ இந்த குழம்போ சாதமோ காயோ சாப்பிடுறோம், ஒரு துளி உப்பு இல்லைனா உள்ள இறங்குறதா இல்லையே. உப்பு இல்லைன்னா சாப்பிடறதால ஒன்னும் குறவு வந்துட போறது கிடையாது. ஆனா அப்பதானே அது பூரணத்துவம் அடையிறதுன்றோம். அது போல பகவானுக்கு ஒரு பொருளை நிவேதனம் பண்ணுறது, பகவானுக்காகவே நிவேதனம் பண்றதுக்காகவே குரு ஒவ்வொரு ஜீவனையும் பக்குவப்படுத்தி இருக்கார். அப்ப அந்த ஜீவன் அதற்குரிய பக்குவத்துலன்னா எப்படி பகவானுக்கு அம்சம் பண்ண முடியும்? ஒரு பழம் வாங்குறோம், பகவானுக்கு நிவேதனம் பண்றோம், பார்த்தா அழுகி பேருக்கு நிவேதனம் பண்ணுவோமா? இப்படி கோவில்ல தேங்காய் உடைப்போம், சமயத்தை அழுகி இருக்கோம், வேற தேங்காய் வாங்கிட்டு வாங்குவோம், இது பெருமாளுக்கு சேர்க்க முடியாது அப்படின்றோம். ரெடி, யாரோ ஆத்திர ஊற்ற வரா, அவருக்கு அன்னம் போடுறோம், போட்டாச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் ஒரு முடி விழுந்துடுத்தும், அதை எப்படி கொடுக்க முடியுமா? ஐயோ கடவுள் நீ ஓரத்து வச்சிருக்கணும் வேற தானே. அப்ப இதெல்லாமே ஒரு சின்ன குற்றங்கள். ஆனா இதையே சாதாரண மனுஷாளுக்கு நாம கொடுக்க முடியாது. அப்ப அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அப்ப அவனிடத்திலே இந்த ஜீவனை கொடுக்கணும்னா அது எவ்வளவு பக்குவப்படுத்தி எவ்வளவு அழகா கொடுக்கணும், அது குருவா இருந்தா தான் புரியும். குருவா இருந்தா மட்டும்தான் புரியும். ஏன்னா அந்த ஜீவனை ஏது காரணம் கொண்டு எந்த விஷயத்துல எப்படி பக்குவப்படுத்தலான்றது சிஷ்யாலால புரிஞ்சுக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி சிஷ்யா புரிஞ்சிருந்தாலும் அது குருவுடைய பாக்கியம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா விவேகானந்தர் அவ்வளவு விதமா பரமஹம்சரை பரீட்சை பண்ணி பார்க்கிறார். பரமஹம்சர் ஒரு தடவை கூட பரீட்சை பண்ணி பார்க்கல விவேகானந்தர். ஆனா விவேகானந்தர் அத்தனை விதமா பரீட்சை பண்ணி பார்க்கல. ஆனா அவ்வளவு பரீட்சை பண்ணியும் விவேகானந்தரை அவ்வளவு பக்குவப்படுத்தி வெளிநாட்டுல போய் இந்து தர்மத்தை நிரூபணம் பண்ணும்படியான ஒரு ஸ்திதியில ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா கொண்டு வந்தார். நினைச்சு பார்த்து அதிசயமா இருக்கும். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த சம்வாதங்கள், அவருக்குள்ள அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு எடுத்தறிஞ்சு பேசுறது, ஒரு கெத்துல பேசுறது எல்லாம் விவேகானந்தர் சர்வசாதாரணமா உண்டு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை வளர்ச்சி 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 பக்குவப்படுத்தி 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 அப்பேற்பட்ட ஒரு இந்து வீரனா மாத்தி காட்டினார். வீரத்துறவின்னு தான் சொல்லுவா விவேகானந்தர், வீரத்துறவி. ஏன்னா துறவிகள்னா ரொம்ப சாதுவா இருப்பான். அந்த வீரத்தோட ஒருத்தர் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா மட்டும்தான். சரி, ஆஞ்சநேயர் மாதிரி ஆஞ்சநேயர் என்ன ஒரு வீரம், யாரையும் ஒரு கூட்டம் எல்லாம் சேர்த்துக்காம தனி ஒருத்தனா அழகா லங்கைக்கு தாவராறோம்னு, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான்னு அவ்வளவு வசதியும் அந்த மாதிரி அந்த வீரம் வரணும் அப்படின்னா குரு பக்குவப்படுத்துற தெய்வாரி ஆண்டான் என்ன பண்றதுன்னு தெரியாம எழுந்துக்கவே இல்லை. அப்போ உடனே ஆள வந்தார், ஓஹோ பிடிவாதம் இன்னும் அதிகமோ, நான் சுதந்திரன் நான் ராமன் அப்படின்னு நிரூபணம் பண்ணாதான் எழுந்துப்பாரோ அப்படி. அப்ப கூட யாரோ ஒருத்தர் கிட்ட முன்ன பின்ன பார்க்காதவா கிட்ட பேசுற மாதிரி ஒரு பேச்சு, ஏண்டா படுத்துட்டு எழுந்துரு அதுக்குதான் பிடிவா, இப்படிதானே பேசணும், அதுதான் பெரியவா, நேரடியா உரிமை இல்லையா, ஏன்னா வாயிஷத்துக்கு நீ ஆடுற அப்புறம் மாதிரி உரிமை எடுத்துக்கணும். சந்தர்ப்பத்துல மகாபிரிவாளை பார்க்க ஒருத்தர் வர, ஏதோ ஒரு விஷயம், அவர் பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரே சண்டை, கேஸ் போடலான்னு தீர்மானம் பண்ணிட்டார். பெரியவாள் கிட்ட வந்து சொல்றார், பெரியவா நான் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்ல தாங்க முடியல, அக்கிரமம் பண்றான் அப்படின்னாரு. உடனே பெரியவா அப்படி பார்த்தாராம், எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தியா பர்மிஷன் வாங்க வந்தியான்னு கேட்டாராம். அவ்வளவுதான், பர்மிஷன்னா பெரியவா என்ன பண்ணட்டோம்னு கேட்கணும், நான் கேஸ் போட போறேன்னா இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சத்குருநாதன் வாயை திறக்க மாட்டார், சரி பண்ணிக்கோ எனக்கு இன்ஃபர்மேஷன் தானே கொடுக்குறேன். பர்மிஷன் கேட்டோம்னா அது வேற விஷயம். நிச்சயமா பல சந்தர்ப்பங்கள் அடியன் பார்த்திருக்கேன், சில விஷயம்லாம் எங்கிட்ட அப்படி பண்ணிட்டோம்னா சரி சந்தோஷம், அவ்வளவுதான், பதிலே சொல்ல மாட்டேன். இருக்கு இன்ஃபர்மேஷனா சொல்றான்ற பொழுது அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம மறுத்து சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணலாம்னு கேட்டா அதற்குரிய பதில் சொல்லணும். அதெல்லாம் பெரியவா அந்த யாருடைய விஷயத்திலையும் அவளுடையதான அனுமதி இல்லாமல் மூக்கு நுழைக்க மாட்டா. அது அவளுடைய ஒரு உத்தமமான குணம். நம்ம தான் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு எல்லார் மேலையும் விழுந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். பெரியவாள்லாம் ரொம்ப நிதானமா அவ எந்த மெத்தட்ல வராளோ அந்த மெத்தடுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவான். அப்ப மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாராம். அவளை வந்தா, ஓ அப்ப நான் ராமன் சுதந்திரன் சர்வசக்தன் நிரூபணம் பண்ணாதான் எழுந்துப்பாரோ. இவர் பார்த்தாரு என்ன சொல்றதுன்னு தெரியல, நமஸ்காரம் பண்ணதுக்கு திட்டு, எழுந்துக்காது திட்டு, இவ வந்ததுக்கு திட்டுன்னு என்னதான் பண்ண முடியும். கடைசியில வாரி சுருட்டில் எழுந்தார். அப்புறம் அவளை வந்தார் பார்த்து கை கூப்பிட்டார், அடியன் சமைச்சிருங்கோ எனக்கு முடியல தப்ப பண்ணிட்டேன், என்ன வேணா தண்டனை கொடுங்கோன்னு கதவி அழுதார். உடனே ஆள வந்தார் சிரிச்சா, நான் சுதந்திரம் நிரூபணம் பண்ணம் இல்லையா அப்படின்னு அவர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார. பண்ணிட்ட உடனே இழைச்ச அந்த தேகத்துக்கு அத்தனை பலம் கிடைச்சதான், ரொம்ப இழைச்சு போயிட்டியாடா இவ்வளவு நேரம் பேசின வேற, அதுதான் அந்த குரு கல்லுக்குள் ஈரம். அதாவது அவளை பக்குவப்படுத்தும் பொழுது அத்தனை கடினமான நியமங்கள், பேச்சே கிடையாது, அது அனுகிரகம் பண்ணும் பொழுது நீர் பண்டமா உருகுவான். அது வந்து ஆச்சாரிய புருஷாளுடைய விசேஷம். அது வந்து மகா பிரியவாளா இருக்கட்டும், விவேகானந்தரா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமானுஜர், சங்கர பகவத் பாதர், மத்வாச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, அந்த கடினமும் அவ கிட்டதான் பார்க்க முடியும். அந்த கடினத்துக்குள்ள அழகான மென்மையான விஷயத்தையும் குரு கிட்டதான் பார்க்க முடியும். கடினமான தேங்காய்க்குள்ள நல்ல தித்திக்க தித்திக்க இளநீர் இருக்கிறா போல வெளியில கடினம் தான், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கல்லுக்குள் ஈரம். அது உடனே எல்லாரும் பார்த்தா என்னன்னு புரியல, இவ்வளவு நேரம் சொன்ன ஆள வந்தார் எங்க, இவ்வளவு நேரம் சொன்ன ஆள வந்தார் குரு, ஏன்னா தவறு பண்ணப்படாதுன்னு அடுத்த ஆளுக்கு புரியணும். இப்ப அடடா ரொம்ப இழைச்சு போயிட்டேன், குருவுடைய உரிமை இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அப்படிப்பட்ட தெய்வாரி ஆண்டா. அப்ப ஆள வந்தார் சொல்ல, சரிடா கண்ணா அவ்வளவு தூரம் வந்துட்டாள், வந்ததுக்கு இவ்வளவு திட்டி திட்டியாச்சு, இந்த பாடுபடுத்தியாச்சு பண்ணிட்டு இப்ப சொல்ல, சரி வந்ததுதான் வந்து திருவனந்தபுரம் பத்மநாபரை பாத்துட்டு வான்னு கோபுரத்தை காட்டுற. இவர் பார்த்தாரு ஏற்கனவே வம்பு, இது அனந்தபுரம் போய் பத்மநாபனை பார்த்தோம் இன்னும் வம்பா போயிடுறா சொல்லி பார்த்தா, திருவனந்தபுரம் அடியேன் எதிர்க்க இருக்குன்னு சொல்லி ஆளவந்தார் திருவடிகளை காட்டி திரும்பியும் சேவிச்சுட்டா. திருவனந்தபுரம் உள்ள போகல, எனக்கு வேண்டாம், ஏன்னா இது போல அனுகிரகம் பண்ண என் குருவை காட்டிலும் தெய்வத்தால முடியுமான்னு ஒரு அபிப்பிராயம் அவருக்கு. நம்ம கோவிலுக்கெல்லாம் போறோம், இந்த மாதிரி பகவான் கண்டிச்சும் பேசுறதில்ல, தடவியும் கொடுக்கறதில்ல இல்லையா, அதனாலதானே உறங்கும் பெருமாள் தானே உலாவும் பெருமாளாகன்னு பெரியவா ரொம்பழகா சொல்றான். அப்ப அத்தனை வசத்தியா இந்த ஆள வந்தா தெய்வாரி ஆண்டான் விஷயம் பெண்பள அதை சொல்றா, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே ஆளமந்தார் திருவடிகளே அனந்தபுரம். அனந்தபுரம் நுழையவே இல்லை தெய்வாரி ஆண்டான். இல்லடா வந்த நான் கோச்சிங் வாண்டி தைரியமா போயிட்டு வா, இல்ல சுவாமி வேண்டாம், இந்த ஒரு கிருபை எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது, பரம சந்தோஷம்னு சொல்லி ஆள வந்தார்னு அப்படியே கரமனையிலேருந்து அப்படியே திரும்பி வந்துட்டார் கோவிலுக்கு அப்படின்னு காண கிடைக்கிறது. இத ராமானுஜர் இடத்துல இவர் சொல்றார். ராமானுஜர் ஆள வந்தார் அப்பேற்பட்டவர், ஆளவந்தார் ஹிருதயத்தில் நடத்த விஷயங்கள் எல்லாம் நடத்தி காட்டின ஒரு ராமானுஜர். ஆளவந்தாருடைய அஞ்சு சிஷ்யர்கள் உண்டு, பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், பெரிய திருமலை நம்பிகள், திருவரங்க பெருமாள் அறையர். இந்த அஞ்சு பேர்கிட்டையும் ஆளவந்தார் பரமபதிக்கிறதுக்கு முன்னாடி இவ அஞ்சு பேர்கிட்டையும் ஒவ்வொருத்தர் விஷயத்த சொல்லிக் கொடுத்து இவ ராமானுஜனுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு போன ஆளவந்தார். ஆளவந்தார் ராமானுஜரை பத்தி கேள்விப்பட்டோன்னு ஸ்ரீரங்கத்திலிருந்து யாதவ பிரகாசன் கோஷ்டியில ராமானுஜர் இருந்தார். அப்ப ராமானுஜர் விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு ஸ்ரீரங்கத்தை விட்டு காஞ்சிபுரம் வந்த ஆளவந்தார். அப்ப திருக்கட்சி நம்பிகள் இடத்துல எனக்கு இளையாழ்வார் யார் காட்டி கொடுன்னு சொல்ல, காஞ்சி வரதராஜன் சந்ததியில கரிமாணிக்க பெருமான ஒருத்தனுடைய கரியமாணிக்க வரதன் பக்கத்துல ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்துல சுவாமி ஆளவந்தார் திருக்கட்சி நம்பிகள் அவர் சிஷ்யாலாம் நிற்கும் பொழுது அழகா யாதவ பிரகாசன் எல்லாருக்கூடையும் வரும் பொழுது அப்ப ஆளந்தர் கேட்க இதுல யார் இளையாழ்வார், யார் இளையாழ்வார் ராமானுஜரோட பெயர் யாருன்னு கேட்க திருக்கட்சி நம்பிகள் காட்டுறாரு ஒரு நல்ல உசரமா நெடிது வலிது சிவந்து ஒருத்தர் இருக்காரு அவரையே இளையாழ்வார்னு சொன்ன உடனேயே ஆளவந்தார் அவரை பார்த்துட்டு ஆம் முதல்வன் இவன், எனக்கு அப்புறம் இவன் தான் சம்பிரதாயத்துக்கு நேர கூட பார்த்தது இல்ல, நேர அவர்கிட்ட பேசல, ஆனா எனக்கு அப்புறம் இவன் தான் தர்சனத்துக்கு தலைவன் சொல்லிட்டு நேர வரதராஜனிடத்துல போய் எனக்கு தெரியாது இந்த ராமானுஜனை நம் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு தர வேண்டியது உன் பொறுப்புன்னு பிரார்த்திச்சிருந்த ஆளவந்தார். இதெல்லாம் கேட்கல பின்னாடி ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள்லாம் சொல்றா, திருக்கட்சி நம்பிகள்லாம் சொல்றா, அத கேட்டு ராமானுஜர் கதறி எழுதிருக்கார். நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு சம்பந்தமே இல்லாம இருந்தேன். இதுக்குதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா, நினைச்சு நினைச்சு விழுகிறார். இன்னைக்கு அந்த பெண்களை இதை சொன்னவொடனே ராமானுஜர் கண்கள்ல கண்டி, இன்னைக்கு நான் ஒரு வைஷ்ணவ மடாதிபதியா சன்னியாசியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு ஆளவந்தார் பார்த்த கிருபா கடாட்சம் அப்படின்னு உருகிறார். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றா, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. என்ன வார்த்தைகள் பார்த்தல, ஹரே கிருஷ்ணா, வாழ்க்கையில் எதுக்கோ அலையிறோம் தேடுறோம் ஏங்குறோம் கதறோம் துடிக்கிறோம் புலம்புறோம் தாவிக்கிறோம் தவிக்கிறோம், ஆனா ஆச்சாரியனுக்காக தவிச்சார் தெய்வாரி ஆண்டான். ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ அனந்தபுர க்ஷேத்ரகீம், ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமிக்கு, ஜெய் போலோ சுவாமி ஆளவந்தாருக்கு, ஜெய் போலோ தெய்வாரி ஆண்டானுக்கு, ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.